நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
பெர்த்தில் ஷோபனா கோபு ஐயர் அவர்கள் நடத்தும் நத்தனாலியா நாட்டிய பள்ளி 20வது ஆண்டு நிறைவை எட்டியுள்ளது. இது தொடர்பிலும் ஷோபனா கோபு ஐயர் அவர்களது கலைத்துறை பயணம் தொடர்பிலும் அவரோடு உரையாடும் நான் ரேணுகா துரைசிங்கம். வணக்கம் ஷோபனா கோபு ஐயர் அவர்களே.
வணக்கம்.
உங்களுடைய நடன பள்ளி 20வது ஆண்டை எட்டியுள்ளமைக்கு எங்களது வாழ்த்துக்கள். முதலில் உங்களது நடன பள்ளி பற்றி பார்ப்பதற்கு முதல் உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு தர முடியுமா?
கண்டிப்பாக. நான் என்னோட பின்னணி பார்த்த என்னுடைய பாட்டன், என்னுடைய பேரன், அப்புறம் அம்மா, அப்பா, தாத்தா, அந்த மாதிரி அவர்கள் எல்லாரும் இந்திய வம்சத்தை சேர்ந்தவர்கள். திருவனந்தபுரம், தாராபுரம், அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்தவர்கள். ஆனா நான் வந்து பிறந்தது வந்து யாழ்ப்பாணம் என்ற இடத்துல. அப்புறம் அங்க நான் படித்தது வந்து ஃபர்ஸ்ட் கான்வென்ட்ல, அதுக்கப்புறமா வேம்படி மகளிர் மகாவித்யாலயத்துல நான் கல்வி பயின்றேன். அதுக்கப்புறம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய உயர்தர கல்விகளை கற்று, என்னுடைய திருமணம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ அதனால நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. ஸோ நான் யாழ்ப்பாணத்துல இருக்கிற போதே சிறு வயதுல இருந்து, நான் 6 வயசு இருக்கிற சமயத்துல இருந்து நடனம் கற்கிற வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு மிக ஆர்வம் பரதநாட்டியத்தில். பாடசாலை கல்விகள் கற்றுக்கொண்டிருந்த சிறப்பாக கற்றாலும் இந்த பரதநாட்டியம் வந்து எப்பவும் என்னோட பயணித்து கொண்டே இருந்தது. ஸோ அந்த பயணிப்பு இங்கு வந்தும் எனக்கு எவ்வளவு இங்க அது பற்றின விழிப்புணர்வு இருக்குது, அதை எப்படி ஏத்துக்குவாங்க என்று தெரியாததுனால நான் இங்கு மேலும் விஞ்ஞான துறையில கல்வி பயின்று ரோயல் பெர்த் ஹாஸ்பிட்டல்ல நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். பட் ஆனால் அப்படி இருந்தும் நான் வந்து இந்த டான்ஸ் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அப்படித்தான் என்னோட பின்னணி, இந்த டான்ஸ் எல்லாம் என்னோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்தது.
சரி, இப்போது உங்களது நடன பள்ளி பற்றி சொல்லுங்கள். 20வது ஆண்டு எட்டிவிட்டீர்கள், எப்படி அதை ஆரம்பித்தீர்கள்?
2005 நான் இங்க மூவ் பண்ணது 2000. அந்த டைம்ல இருந்தே நான் வந்து பரதநாட்டியத்தை யார் எல்லாம் கேக்குறாங்களோ, கோரியோகிராஃப் பண்றதா இல்லது யாருக்கும் தேவைப்பட்டா கற்றுக் கொடுக்கறதா அப்படி இருந்துட்டு இருந்தது. சோ இந்த கம்யூனிட்டியில வந்து எனக்கு பரதநாட்டியம்ல ஈடுபாடு இருக்கு, அது தெரியும் அப்படின்னு தெரிந்திருந்தார்கள். ஆனால் 2005 வந்து நான் வந்து ஒரு பாடசாலையாக அதை ரெஜிஸ்டர் பண்ணி ஆரம்பிச்சோம். அதுக்கும் ஆக்சுவலி பவானி அக்காவோட சப்போர்ட் நிறைய இருந்தது. ஸோ அது மட்டும் இல்ல, நிறைய இங்க இருக்கிற மக்கள் வந்து எனக்கு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஊக்குவித்தார்கள். ஸோ அந்த மாதிரி தான் 2005 ப்ராப்பரா நர்த்தனாலயா ஸ்கூல் ஆஃப் இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பரதநாட்டிய கல்லூரியை நான் இங்க நிறுவினேன். அதுல இருந்து மிக குறைவான எண்ணிக்கையில தான் மாணவர்கள் ஒரு 5-6 வருடங்கள் இருந்தார்கள். 3 மாணவர் 5 மாணவர்கள். அப்புறம் அவர்களுமே கண்டினியூவா லேர்ன் பண்ற மாதிரி இருக்கையில, ஆனா அது ஒரு 7-8 வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் மெதுவாக மெதுவாக அது வளர்ச்சி அடைய பெற்றது. ஆனா இப்பொழுது வந்து 20 வருடங்களை நான் எட்டி இருக்கிறேன் என்றது வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த அளவு தூரம் எங்களுடைய பயணம். அதுல நிறைய சேலஞ்சுகள் இருந்தது, எப்படி இதுல எல்லாம் கையாள்றது அந்த மாதிரி. ஏன்னா எந்த ஒரு பின் பலமும் இல்லாமல் இந்த நாட்டிய கல்லூரியை நான் இங்கு நிறுவினேன். பல விடயங்கள் தாண்டி நிறைய அனுபவங்களை பெற்று இப்போது 20 வருடங்கள் தாண்டி வந்து நிற்கிறதுன்றது மிக சந்தோஷமாக இருக்கிறது. நிறைய வித்தை நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன், நானும் லேர்ன் பண்ணி இருக்கின்றேன். நிறைய பேரோட சப்போர்ட்டோட தான் இந்த லேர்னிங் வந்து 20 வருடங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். அது மிக சந்தோஷம் என்றதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன்.
இப்போது உங்களது மாணவர்கள் பற்றி அல்லது அரங்கேற்றத்திற்காக நீங்கள் பயிற்றுவித்தவர்களை பற்றி பார்த்தால், நாங்கள் ஏற்கனவே 65 வயதில் தனது அரங்கேற்றத்தை நடத்தியிருந்த திருமதி சாந்திகா பவானி அவரை நேர்கண்டிருந்தோம். அதேபோன்று உங்களது முதலாவது அரங்கேற்றம் டவுன் சின்ட்ரோம் உள்ள ஒரு மாணவி அவர் மேற்கொண்டிருந்தார். அவரை நீங்கள் பயிற்றுவித்து அரங்கேற்றம் வரை கொண்டு சென்றிருந்தீர்கள். அந்த அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? இப்படியாக செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி உருவானது?
இது ஒரு பிளான்டு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. என்னை பொறுத்த மட்டில் வந்து யாரு இப்ப ஒரு ஆசிரியர் என்பவர் வந்து யாரு மாணவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு பொறுப்பு இருக்குது. அது ஒவ்வொரு வகையான கல்வியிலும் அந்த பொறுப்பு இருக்குதுன்னு நான் நம்புறேன். சோ இது ஒரு ஆர்ட். இந்த ஆர்ட்டை வந்து எல்லாருக்கும் பிடிச்சு வர்ற போது அவைகளுக்கு அவைகளோட முறையில அவைகளுக்கு விளங்குற மாதிரி நாங்கள் சொல்லி கொடுக்க வேண்டியது ஒரு ஆசிரியரோட கடமைன்றது என்னோட முழுமையான ஒரு நம்பிக்கை. சோ எல்லா விரல்களும் ஒரு மாதிரி இருக்காது என்பது போல எல்லா மாணவர்களும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். ஆனால் அமைக்கப்படுற கல்வி திட்டங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பொதுவான கல்வி திட்டங்கள் தான் அமைக்கப்படும். ஆனா அந்த கல்வி திட்டங்கள் வந்து எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்குமாண்டா, அது கண்டிப்பாக இல்லை என்றுதான் நான் என்னோட ஒரு கருத்து. சோ இந்த பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்கிற விதம், பரதநாட்டியத்துக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிலபஸ்கள் எல்லாம் வந்தா ஒரு பொதுவான ஒரு கல்வி திட்டங்களாகத்தான் இருக்கும். ஆனா சில சமயங்கள்ல வந்து சில ஒரு ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன், அப்புறம் சில எல்லாரும் ஒரு மாதிரி லேர்ன் பண்றதும் கிடையாது. சோ அந்த மாதிரி ஸ்பெஷலா டீச் பண்ண வேண்டிய மக்களுக்கும் சில தேவைகள் இருக்கின்ற குழந்தைகளுக்கும் வந்து எங்களோட அந்த கட்டு கோப்புகள் மாறாம, அதாவது அந்த வகுக்கப்பட்ட சாஸ்திர முறப்படிகளை மாற்றாமல், ஆனால் சில கற்றுக் கொடுக்கிற முறைகள்ல, அவர்களை அணுகிற முறைகள்ல சில மாற்றங்களை செய்வதன் மூலம் இந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்க முடியும், இந்த ஆர்ட்டை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்றத என்னோட அனுபவத்துல நான் கண்டு கொண்டிருக்கிறேன். அதுல எனக்கு உண்மையாக வெற்றியும் கிடைத்திருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். சோ அந்த வகையில தான் அந்த டவுன் சிண்ட்ரம் உள்ள குழந்தை என்னோட வந்து ஜாயின் பண்ற போது அவருக்கு தமிழும் தெரியாது. சோ அவருக்கு வந்து ஐ கான்டாக்டும் வந்து ரொம்ப குறைவாகத்தான் இருந்தது. பட் ஆனா அவருக்கு வந்து அந்த பாடல்கள்லையும் அப்புறம் டான்ஸ்லயும் அவ்வளவு ஆர்வம் இருந்தது எனக்கு கண்டுபிடிக்க முடிந்தது. சோ அதனால அவவுக்கு ஏத்த மாதிரி என்னோட டீச்சிங் மெத்தட் அண்ட் ஆல்சோ அணுகுமுறைகளை மாற்றின போது, அதுல எனக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கிற போது அவங்களை வச்சு நான் நிறைய பேர் வந்து இதை நீங்க அரங்கேற்றமா அனௌன்ஸ் பண்ண வேண்டாம், உங்களோட ஃபர்ஸ்ட் அரங்கேற்றம் இதை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படியெல்லாம் எனக்கு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கவே இல்லை. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக இருந்தா கூடி நாங்கள் செய்யற வேலை சரியாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. சோ நான் முழு மனதாக என்னால முடிந்த அளவுக்கு நான் அந்த குழந்தையோட ஒர்க் பண்ணேன். அது நிறைய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சுது, அவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் மிக சந்தோஷத்தை அது ஏற்படுத்திச்சுது. இது அதுதான். அது போல பவானி அக்கா வந்து 65 வயதாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த பரதநாட்டியத்துல அவ்வளவு ஆர்வம், ஆர்வம் என்று சொன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை நான் யாருக்கிட்டையும் பார்த்தது இல்லை. சோ ஒரு முயற்சி ஒரு விஷயம் செய்யறதுக்கு கடுமையான உழைப்பும் அதுல மிக தன்னலமற்ற ஒரு ஆர்வமும் இருந்தால் போதும் நாங்கள் எந்த விஷயத்தையும் செய்ய முடியும். சோ அவளுக்கும் சர்டன் திங்ஸ் வந்து அவங்களோட ஏஜ் ஆல கொஞ்சம் செய்ய முடியாம இருந்தாலும் சோ அவருக்கு ஏத்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற பலம் என்ன, அந்த பலத்தை பயன்படுத்தி இதை நாங்க எப்படி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில நானும் இறங்கி அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. சோ அது மிக மிக சிறப்பாக அமைந்திருந்தது. ஒருத்தர்களுடைய சந்தோஷத்துக்காக நாங்கள் வந்து எந்த லெவலுக்கும் நாங்க முயற்சி செய்ய முடியும் என்றது நானும் அதுல லேர்ன் பண்ணியிருக்கிறேன். சோ அப்படி ஒரு மிக சிறப்பான அரங்கேற்றம் தான் பவானி அக்காவுடைய அரங்கேற்றம் கடந்த மாதம் நடைபெற்றது.
நிறைவாக தற்போது உங்களிடம் கல்வி பயிலும் மாணவர்கள் பற்றி சொல்லுங்கள். அதே போன்று ஒருவர் நடனம் கற்பதால் அவருக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன விளக்க முடியுமா?
கண்டிப்பாக. என்னிட்ட நிறைய அடல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய மாணவர்கள் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய துறைகள்ல டாக்டராக, லோயராக, இன்ஜினியராக என்று பல துறைகளிலும் இருக்கிற நர்சஸ், அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பொறுப்பான துறைகள்ல இருக்கிற முழு நேர வேலையில இருக்கிறவர்கள், அது மட்டும் இல்ல முழு நேர வேலை மட்டும் இல்லாமல் அவர்கள் குடும்பம், அவர்களுக்கு குழந்தைகள் அப்படி என்று சொல்லி பல மல்டிபிள் டாஸ்க் பண்ணி கொண்டிருக்கிற நிறைய லேடிஸ் வந்து கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒன்லி எங்களோட இந்தியன் கம்யூனிட்டி இல்லாம இந்தியன் கம்யூனிட்டி இல்லாத மக்களுமே அந்த அடல்ட்ல லேர்ன் பண்றாங்க. மேல் டான்சர்ஸ் கூட அந்த மாதிரி இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த நடனம் பண்றது ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல தான் கத்துக்க வேணும் அப்படின்ற ஒரு தோட்ஸ் இப்ப மாறிட்டு வருதுன்னா, இது வந்து மிக ஒரு சிறந்த உடல் அப்பியாசமாகவும் கருதப்படுகின்றது. கிட்டத்தட்ட யோகா இது எல்லாமே ஒரு மாதிரி கனெக்டட் மாதிரி தான் நீங்க உணர முடியும். சோ இதனால நிறைய பெனிஃபிட்டும் எல்லாருக்கும் கிடைக்கிறது. சோ இத டான்ஸ கத்துக்கிறதுனால வந்து நிறைய மனதுல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. அப்புறம் இந்த அபிநயங்கள் எல்லாம் செய்யற போது அவங்களோட மனதுல ஆல்ரெடி பதிந்திருக்கின்ற சில அவங்களால நிறைவேற்ற முடியாத சில எண்ணங்கள் அதுகள் எல்லாம் வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கும், அதனால இன்சைட் கிளென்சிங்ஸ் அதாவது உள்ளுக்கு இருக்கின்ற சில அழுத்தங்கள் வெளியில வர்றதுக்கும் இந்த அபிநயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நிறைய வகையில உதவி செய்யுது. சோ இந்த நடனத்தை கத்துக்கிறதுனால நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. என்னோட கிளாஸ்லயும் நிறைய பேர் கத்துக்கொள்றாங்க. அதை விட இன்னும் ஒன்று வந்து எல்லாரும் ஒரு கூட்டாக ஒரு குரூப் கிளாஸாக இருக்கிற போது சிரித்து மகிழ்ந்து தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி திருப்பியும் ஒரு ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி ஒரு எண்ணங்களை உருவாக்குறதுனால அவங்களோட நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அந்த மாதிரி நிறைய மன அழுத்தங்கள் வெளியில வர்றதுக்கும் மகிழ்வாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கின்றது. எங்களுக்கு கிடைத்த இந்த பிறவியில எங்களால என்ன எல்லாம் செய்ய முடியுமோ அதை ஏன் நாங்கள் தடுத்து வைக்க வேண்டும்? சோ எங்களுக்கு தேவையானது எங்களுக்கு மகிழ்வை கொடுக்கறத மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் எங்களால என்ன செய்ய முடிந்தாலும் அதை செய்யலாம் என்றது என்னோட ஒரு எண்ணப்பாடு. அதனோட வெளிப்பாடு தான் நீங்க பவானி அக்காவுடைய அரங்கேற்றமும் அப்புறம் அவங்களோட ஆசைகள் அவங்களோட சந்தோஷங்களை நிறைவேற்றுறதுக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவ்வளவு சப்போர்ட் பண்ணி இருக்கிறதும் ரொம்ப ஒரு மகிழ்வான ஒரு நிகழ்வு என்றது இந்த சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று நான் நம்புறேன்.
மிக்க நன்றி சோபனா கோபையர் அவர்களே. கலைத்துறையூடாக நீங்கள் பல ஆண்டுகளாக சேவையாற்றி வருகிறீர்கள். உங்களது சேவை தொடரட்டும். நீங்கள் இன்னும் பல உயரங்களை தொட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறோம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.
ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.